நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திலையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சடமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்ல மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூருடைக்காடர் சமாதியிற்றேந்த நிறமை காக்கவே, சமாதியிற்றேந்த நிறமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருலகம் முடியவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாய் நமோ,
ஓம் சிவாய்
நமோ, ஓம் சுராய் நமோ.
இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வளமை போல வரும் கேள்விகளுக்கு சைவ சித்தாந்த முறைப்படி வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அதன் மூலம் அறிவை பெரு அடிப்படை அறிவை எடுக்கும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அதன் மூலம் அனுபவம் எடுப்பதாகவோ அமையும். அதன் வழியில் இன்று இரண்டு பேர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்கின்றார், மற்றது அந்த குடும்பத்தினரின் கேள்வி. எங்களுடைய ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கும் நற்சிந்தனையிலிருந்து கோடிட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். அவர்கள் அதை இலகுவாக செய்கின்றார்கள். ஏனென்றால் அந்த பக்கத்தை எடுத்து பேனையால் வரைந்துவிட்டு அனுப்புகின்றார்கள். அவர்களுக்கு ஒரு 5 நிமிடங்கள் அதற்கும் அதை விரைந்து அனுப்புவதற்கு, ஆனால் அதை பற்றி பேசுவதற்கு வாழ்க்கை முழுக்க நேரம் தேவை. அந்தளவுக்கு பாபாஜியின் அடிப்படை கருத்துக்கள் அமைந்திருக்கிறதை நாங்கள் உணரலாம். அப்படியான விடயங்களில் முதலாவதாக அந்த தனிப்பட்ட அன்பர் எழுதிய கேள்விக்கு இன்று முதல் பதில் கண்டு அந்த குடும்பத்தினருடைய கேள்விகளுக்கு செல்வோம். பொருள் காண்பதற்கு அந்த அன்பர் நேற்று இங்கு மகா யாகத்தில் கலந்து கொண்டார். இப்போது காலையில் தான் செய்தி அனுப்பியிருந்தார். தனக்கு இந்த முறை ஒரு அனுபவம் கிடைத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட முழு நேரமும் நான் மகா யாகத்தில் இருந்தேன். பாபாஜியின் மந்திர ஒளி கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் நேற்று இதற்கு முதலும் மகா யாகம் வந்திருக்கின்றேன், முழுமையாக இருந்தது குறைவு. சிறிது நேரம் இருந்திருந்து பார்த்து அதில் இருந்திருக்கின்றேன், யாகத்தில் கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த முறை எனக்கு கிடைத்தது ஐயா மிகவும் ஒரு அதிசயமாக இருக்கின்றது. அதற்குரிய விளக்கம் கேட்கின்றேன். வீட்டுக்கு போனதிலிருந்து இன்று காலை வரை விழிப்புணர்வில் இருக்கும்போது காதுக்குள் அந்த மந்திரோலி ஓடிக்கொண்டே இருக்கின்றது பாபாஜியின். இங்கு என்ன நாங்கள் அதை மக்கள் படித்தார்களோ அதை சொன்னார்களோ அந்த மந்திரத்தை, அந்த ஒளி திரும்பவும் ஒரு அறைகூவலாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இது ஏன் நடக்கின்றது? இது உண்மையா பொய்யா? இதை பற்றிய சிறிது விளக்கம் சொல்லுவீர்களா என்பது அவருடைய கேள்வி. அது விளக்கம் சைவ சித்தாந்த கிரியா யோகா அடிப்படையில் இது உண்மை. இதை என்ன மாதிரி விளங்கலாம் என்றால், எங்களுடைய அறிவு நிலையில் அதை நாங்கள் தொடர்ச்சியாக அதில் வந்த மக்கள் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கின்றார்கள். அதுவும் ஒரு மௌன தியான நிலையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தால் அதன் தாக்கம் நிச்சயமாக கூடுதலாக இருக்கும். அது என்ன நடக்கின்றது? இப்படியான மந்திர ஒலிகள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கும் போது அது சித்தப்பதிவாக மாறுகின்றது. மாறிய பின் நீங்கள் இதை தொடர்ச்சியாக பல மணி நேரம் அந்த என்மையாம் என்று சொல்லுவோம் அந்த யாக நிகழ்வில் இருந்தபடியால் அது நீங்கள் அந்த யாக நிகழ்வை விட்டு வெளியால் சென்றாலும் அது ஒலித்து கொண்டே இருக்கும். இது பலருக்கும் நடைபெறும் ஒரு விடயம். இருப்பினும் என்ன மனநிலையில் நீங்கள் இது கேட்டீர்கள் என்றால் கேட்டிருந்தீர்கள் என்றால் தான் அதை நீங்கள் உணரலாம் என்பதும் அதில் ஒரு சூட்சுமம். அதாவது அந்த மந்திரத்தை நீங்கள் உள்வாங்கிய விதம், நீங்களும் சேர்ந்து சொல்லி சொல்லி உள்வாங்கிய விதம், ஓரளவு பாபாஜியை நினைத்து நினைத்து அதை உள்வாங்கி இருந்தால் அந்த நிலையான எதிரொலிப்பு உங்களுடைய செவிப்பறையில் ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கு ஒரு இலகுவான ஓமானம் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ரப பேண்டை விண் என்று சொல்லுவோம். அந்த காலத்தில் சிறுவர்களாக விளையாடும் போது ஒரு ரப பேண்டை ஒரு கம்பில் வளைத்து கட்டிவிட்டு அதை தூக்கி கொண்டு ஓடுவீர்களாக இருந்தால் அந்த அந்த ரப்பரில் இருந்து ஒரு ஓசை வந்து கொண்டே இருக்கும். அது சிறு பிள்ளையில் நானும் விளையாடி இருக்கின்றேன். அதைத்தான் பட்டங்களுக்கும் கட்டி விடுவார்கள். பின்னுக்கு வளைத்து ஒரு ரப பேண்டை கட்டுவார்கள். அந்த ரப பேண்டில் இருந்து அந்த ஓசை வானில் பறக்கும் போது எங்களுக்கு கேட்கும். அதே போல்தான் எங்களுடைய செவிப்பறை. செவிப்பறையில் கூட நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அதன் எதிரொலி ஒரு ஒரு குறுகிய நேரத்துக்கு அது இருக்கும். இதிலிருந்து நாங்கள் சாதகர்கள் எண்ணத்தை உணரலாம். அதுதான் இங்கு முக்கியம். அது பேர்ந்து அகன்று விடும் அந்த ஒலி. இதிலிருந்து நாங்கள் எந்த உண்மையை இங்கு உணர்கின்றோம் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். எல்லா சாதகர்களும் என்னையும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன். இந்த நல்ல விடயம் தொடர்ச்சியாக இந்த மந்திர ஒலியை நாங்கள் கேட்டபோது அது செவிப்பறையில் ஒலித்து கொண்டிருக்கின்றது என்றால் அது எங்கிருந்து வருகின்றது? கேட்ட இடத்திலிருந்து நீங்கள் விலத்தி வீடும் சென்று விட்டீர்கள். உங்களுக்கு இன்னும் அது காதுக்குள் கேட்கின்றது என்றால் அது எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து வருகின்றது. ஏனென்றால் அந்த யாக நிகழ்வு முடிந்து விட்டது. அதன் பெயர்தான் சித்தம். ஆகவே இப்போ நாங்கள் என்ன இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம்? இந்த அன்பருடைய அனுபவத்திலிருந்து எல்லோருமே ஒரு நல்ல விடயத்தையோ ஒரு கெட்ட விடயத்தையோ நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது காதால் கேட்டுக்கொண்டிருப்பது செய்வதில்லை, காதால் கேட்டுக்கொண்டிருப்பது சித்தப்பதிவாக மாறுகின்றது. அது மாறி ஒரு குறிக்கப்பட்ட காலத்திற்குத்தான் நேரத்திற்குத்தான் அது இருக்கின்றது. அதன் பின் மற்றைய ஒளிகள் வந்து அந்த நிகழ்வை மாற்றி விடுகின்றன செவிப்பறைகளில். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. நாங்கள் இந்த உலகத்திலும் இருந்து ஆன்மீகத்திலும் இருக்கின்றோம். கூடுதலாக உலக ஒளியைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சத்தம் என்று சொல்லுவார் பாபாஜி. அதை பற்றி அடுத்த அன்பருடைய கேள்வியில் வருகின்றது. அதை வாசிப்போம். இந்த அன்பர் வித்தியாசமான ஒருவர் இந்த கேள்வியை போட்ட இன்றைய மற்றைய கேள்வியில் அதனுடைய அர்த்தம் வருகின்றது. சத்தம், உலக சத்தங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அது வாகன ஒலி எழுப்புறதாக இருக்கலாம், மக்களின் பேச்சாக இருக்கலாம். இவற்றைத்தான் எங்களுடைய செவிப்பறை மீண்டும் 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 கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அது நல்ல விடயம், கெட்ட விடயம், உலகியல் விடயம், உலகியல் சத்தம், பொருட்களின் சத்தம், அதுகள் தான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் இந்த சித்த மனத்தை வெல்ல முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் ஐந்து பொறிகளுக்குள்ளாலும் வருகின்றது. ஆனால் இந்த ஐந்து பொறிகளில் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது, செவியால் கேட்டல் அது மிகவும் பலம் பொருந்தியது. இரண்டாவது பலம் பொருந்திய விடயம், முதலாவது பலம் பொருந்திய விடயம் கண்ணால் கிடைப்பது. ஆகவேதான் கண்ணை மூடிக்கொன்று தியானம் செய்யுங்கள், கண்ணை மூடிக்கொன்று மந்திரம் சொல்லுங்கள் என்றெல்லாம் மூக்கு நுனியை பார்த்து கண்களை மூடிக்கொண்டு தியானியுங்கள், மூக்கு நுனியை பார்த்து கண்களை மூடிக்கொண்டு மந்திரம் சொல்லுங்கள் என்று சொல்வதெல்லாம் அந்த பார்வையை நீங்கள் இல்லாமல் பண்ணிவிடலாம். அதுக்கு அடுத்த விடயம் செவி. ஆகவே இந்த செவியலால் நாங்கள் கேட்பதால் தான் நீங்களே சொல்லுவீர்கள். இந்த சத்சங்கத்தில் இருந்து பலரும் அதை சொல்வார்கள். இந்த சத்சங்கத்தில் வந்திருந்து இதை கேட்டோம். இந்த சத்சங்கத்தை அதிலிருந்து எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது. இவ்வளவை நாங்கள் வாசிக்கும் போது எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. இதைத்தான் நாங்களும் வாசித்தோம் 2-3 தடவை பாபாஜியின் தெய்வீய குரலிலிருந்து. ஆனால் நீங்கள் சொல்லும் போது, நாங்கள் கேட்கும் போது அதை விடயத்தை எங்களுக்கு இன்னும் கூட விளங்குகின்றது என்பார்கள். அது உண்மை என்றால் 2வது பெரிய விடயம் காதால் கேட்டல். அதனால் தான் சைவ சித்தாந்தத்தில் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்று இந்த 3 வகையையும் இறுதியாக நெட்டை கோடுதல் என்று அது சரியை கிரியை யோகம் ஞான முறையில் அருளாளர்கள் விளக்கம் தந்திருக்கின்றார்கள். அது ஆழ்ந்த விளக்கம். இருப்பினும் இங்கு என்ன அங்கு பேசப்படுகின்றது? கேட்டலில் இருந்து தான் தொடங்குகின்றது அதை சரியை மார்க்கம் என்றும் ஒத்திசைவாக சொல்கின்றார்கள். ஆகவே ஒரு விடயத்தை கேட்கும் போதுதான் அதன் பதிவு சித்தத்தில் தாக்கம் கூட. ஆகவே நாங்கள் பல விடயங்களையும் இந்த உலகியலில் இருந்து கேட்டுக்கொண்டு போகின்றோம். சத்தங்களாக இருக்கலாம், ஓசைகளாக இருக்கலாம், மற்றவர்கள் எங்களுக்கு கூறும் வசனங்களாக இருக்கலாம், நல்லவையாக இருக்கலாம், கெட்டவையாக இருக்கலாம். சிந்தித்து பாருங்கள், இவையெல்லாம் எங்களுடைய சித்தத்தில் போய் சேருகின்றது. அதை நாங்கள் உணருவதில்லை. அதை உணர்வோம். அதே வாழ்க்கையில் எங்கேயாவது எங்களுக்கு கோபம் என்று இந்த 6 அகற்றும் விஷயங்கள் வரும்போது, கோபம், லோபம், காமங்கள் வரும்போது அந்த சித்தத்தில் இருப்பவையெல்லாம் கொட்டுகின்றன. அதனால் நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம். ஆகவேதான் சித்த விருத்தி என்று சொல்வார்கள். இந்த சித்தத்தில் இருப்பவற்றை இல்லாமல் செய்ய வேண்டும் என்றதுதான் எங்களுடைய பாபாஜியின் பயிற்சியில் 1வது பயிற்சி. ஆகவே அதை உடனடியாக செய்ய முடியாது. சிறிது சிறிதாகத்தான் செய்யலாம். அதற்கு உத்திகளையும் கேட்டிருக்கின்றீர்கள் சத்சங்கங்களில். என்ன மாதிரி எங்களுடைய மனதில் இருக்கும் அழுக்குகளை நீக்கலாம் என்றால், அது மனம் இல்லை, அது சித்த அழுக்குத்தான். மனம் மூலம்தான் அது நடந்தது. ஆகவே அந்த சித்தத்தில் இருக்கும் அழுக்குகளை நீக்குவது எப்படி என்றால், அந்த கேள்வி பல முறையும் வருகின்றது, ஏனென்றால் அழுக்குகள் தான் கூடியிருக்கின்றது என்று. அதற்கு ஒரு வழி, அதற்கு ஒரு உபமானம் என்ன சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில் என்றால், புதியதை போட்டுக்கொண்டு போகும் போது பழசு எல்லாம் வழியால் வந்துவிடும் என்று. ஆகவே சப்ஸ்டிடியூஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ரீப்ளேஸ்மெண்ட் என்றும் சொல்லலாம். உள்ளுக்குள் இருக்கும் அழுக்குகளை நீக்க வேண்டும் என்றால், அந்த சித்தத்தில் இருக்கும் அழுக்குகளுக்கு மேலே நல்ல விடயங்களை போடும் போது அந்த அழுக்குகள் மறைந்து போகின்றன. தொடர்ச்சியாக நல்ல விடயங்களை போட்டு கொண்டிருக்கும் போது முற்றாகவே மறந்துவிடும், உண்மை வாழ்க்கைக்குள் வந்து விடுவோம். அதுதான் உண்மை. அதுதான் இந்த அன்பருடைய அனுபவத்தில் இருந்து ஆழமாக எடுக்க வேண்டிய விடயம். ஆகவே அந்த விடயத்துக்கு உபமானமாக இந்த நிகழ்வில் அவர் 6 மணித்தியாலமா 8 மணித்தியாலமா இருந்திருப்பார் என்று நினைக்கின்றேன், உள்ளுக்குள் அமைதியாக. ஆனால் அவர் அதை எடுத்த பின் அவருக்கு இந்த எதிரொலி கேட்கின்றதென்றால், இதிலிருந்து நாங்கள் எல்லோரும் என்ன புரிய வேண்டும் என்றால், ஒரு நல்ல விஷயத்தையே நாங்கள் திரும்ப 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 கேட்டுக்கொண்டு இருக்கும் போது அந்த சித்தத்தில் இருந்தது முழுக்க அடிபட்டு அவருக்கு தொடர்ச்சியாக அந்த மந்திர ஒலி தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அதனுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் வாழ்க்கையில் உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும், நல்லவற்றையே சிந்திக்க வேண்டும், நல்லவற்றையே எடுக்க வேண்டும், செய்ய வேண்டும், கேட்க வேண்டும் என்ற ஒரு நிலையை வளர்த்து கொண்டு போகும்போது உங்களுடைய சித்தத்தில் இருக்கும் எல்லா அழுக்குகளும், எத்தனையோ புறப்புகளில் இருந்து வந்திருக்கும் அழுக்குகள் எல்லாம் நீக்கலாம் என்பதற்கு இதைவிட சிறந்த உபமானம் இல்லை. ஆகவே நாங்கள் கேட்பது, வாழ்வது, ஒவ்வொரு நாள் நிகழ்விலும் செய்வதெல்லாம் சித்தத்துக்கு போகின்றது என்பதை கூட நாங்கள் உணராது வாழ்கின்றோம். ஆனால் ஒரு விடயம் ஒன்று நடக்கும் போது எல்லாம் வழியால் கொட்டுகின்றது. அதுவும் சரி, அது கோபத்தில் வந்துவிட்டது, லோபத்தில் வந்துவிட்டது, காமத்தில் வந்துவிட்டது என்று நாங்கள் அதை புரியாமலே வாழ்ந்து கொண்டு போகின்றோம். இந்த உபமானத்தில் இருந்து என்ன தெரிய வேண்டும்? எங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு செகண்டில் கிடைக்கும் ஒலி அலைகள் காதுக்குள், அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு கிடைக்கும் விடயங்கள், சித்தத்துக்கு செல்லுகின்ற உண்மையை இந்த அன்பர் சொன்ன ஓமானம் மூலம் நீங்கள் எல்லோருமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. அதிலிருந்து விளக்குவது எப்படி என்றால், தொடர்ச்சியாக நல்லவற்றை கேட்பது, தொடர்ச்சியாக இறை நாமம் சொல்வது, தொடர்ச்சியாக பாபாஜி நாமம் சொல்வது, தொடர்ச்சியாக சத்சங்கத்தில் இருப்பது என்றால், நாள் முழுக்க சத்சங்கத்தில் இருந்தால் எனக்கு யார் சாப்பாடு போடுவது என்பது இங்கு கருத்தல்ல. நல்லவற்றையே கேட்க வேண்டும், நல்லவற்றையே சிந்திக்க வேண்டும், நல்லவற்றையே செய்ய வேண்டும் என்று இந்த அன்பு தொண்டு பக்தி சரணாகதி பாபாஜியின் வழி நிற்கும் போது கெட்ட அழுக்குகள் எல்லாம் நீங்கும். அது நீங்கும் போது நாங்கள் மலப்பரிபாகம் அடையலாம். அதிலிருந்து இதுவினை ஒப்பாக மலப்பரிபாகம் அடைவோம், அதிலிருந்து சத்னி பாதம் செல்வோம் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதற்கு இந்த அனுபவத்தை ஒரு சிறிது உபமானமாக இன்று எடுத்தேன் பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன். இன்று காலை அவருடைய பதில் பகிர்வு வரும்போது இது எல்லோருக்கும் வருந்தானே என்று சொல்லிவிட்டு இருப்போமா, அல்லது பற்றி கொஞ்சம் சிந்திப்போமா என்று ஒரு 5 நிமிடம் சிந்தித்தேன். அந்த சிந்தித்ததில் வந்ததை உங்களுக்கு தந்தேன். அது எங்கிருந்து வந்தது என்றது தேவையில்லை, வருகின்றது. ஆகவே இது ஒரு மிகவும் அருமையான பதிவை அந்த அன்பர் தந்தார். அவர் அதை அற்புதமாக பார்க்கலாம், அல்லது தனக்கு மாத்திரம்தான் கிடைத்தது என்று பார்க்கலாம். அது எல்லோருக்கும் அந்த நிகழ்வு உண்டு. ஆனால் நாங்கள் அதிலிருந்து எதை எடுத்தோம் என்றென்பதுதான் மிகவும் முக்கியம். சித்த பதிவுகள் ஒவ்வொரு கணமும் பதியப்படுகின்றன. அது நல்லவையாக இருக்கலாம், கெட்டவையாக இருக்கலாம். அவற்றை கெட்டவைகளை அகற்ற வேண்டுமென்றால் தொடர்ச்சியாக நல்லவைகள் செய்து கொண்டு போகும் போது அது அகலும் என்பதற்கு அந்த அவருக்கு 6-7 மணி நேரம் அந்த காதில் அதே ஒலித்து கொண்டிருந்தது தான் சிறந்த உதாரணமாக எடுப்போம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி அடுத்ததாக அந்த குடும்பத்தினர் கோடிட்டு அனுப்பிய சில விடயங்களை பார்த்து விடுவோம். அது பாபாஜியின் அருளினால் இவர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன விளக்கமும் அதன் மூலம் எனக்கு சிந்திக்க கிடைத்தது. அவர் கோடிட்டு அனுப்பிய விடயம், மௌனம் என்பது மிகவும் நுட்பமானது. மௌனம் என்பது பார்க்கப்படாத சக்தி, வாழ்வின் அதிசயம். சத்தம் என்பது அகந்தையின் விளையாட்டு. படிப்பதை விட்டு மனத்தை கடவுளாம் உண்மையால் முழுதும் நிரப்பு. உலகின் சத்தம் நிறைந்து போனால் ஆன்மாவின் குரலை கேட்கவே முடியாது. உன் சொந்த நலனுக்காக அதனை உன்னை சுற்றி சிறு சிறு வடிவங்களை ஏற்படுத்தி கொள்ளாதே. அக மகிழ்ச்சியால் நிரம்பி இனிமையாக பாடு. கடவுளின் குரல் உண்மை வாழ்வில் மணியாக ஒலிக்கட்டும். ஓங்காரமே எலும்புகளில் ஒலிக்கட்டும். வேறு எண்ணம் வரும்போது தலையும் இதயமும் உடனே இரண்டாக பிரியட்டும். அதை சிவப்பில் போட்டிருக்கின்றார். அதுக்குரிய காரணம், அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்கின்றார். இந்த வசனத்தை கோடிட்டு விட்டு, தலையும் இதயமும் இரண்டாக பிரியட்டும். அதுக்குரிய அற்றம் என்னவென்றால், நாங்கள் நனவு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, பேருறக்க நிலை, உயிர்ப்படக்க நிலையில் இருக்கின்றோம். இதில் நாங்கள் 3 நிலைகளை கடந்து விட்டோம் என்றால், இது லாடஸ்தானத்தில் தொடங்கி தொண்டைக்கு போய் தொண்டிலிருந்து நெஞ்சுக்கு வருகின்றது. அந்த நெஞ்சு பகுதிக்கு போய்விட்டோம் என்றால் அது பேருறக்கமாக போய்விடும். அந்த நேரத்தில் எங்களிடம் மிஞ்சி இருப்பது ஆக பிராணனும் ஆன்மாவும் மாத்திரம்தான். ஏனென்றால் 3ஆம் நிலையில் நெஞ்சுக்கு வந்தவுடன் சித்தமும் அகலப்படுகின்றது. 35 கருவிகளின் நீக்கம் படித்திருக்கின்றோம். அது எவ்வளவு அழகாக பாபாஜி ஒரு சொல்லில் சொல்லி இருக்கின்றார். நாங்கள் இந்த உலக சத்தத்தை விட்டு கடவுளின் நாமங்களை, கடவுளின் விடயங்களை நாங்கள் கேட்கும் போது நெஞ்சும் கழுத்தும் இரண்டாக பிரியட்டும் என்கின்றார். அதாவது கழுத்தில் இருக்கும் உறக்கமும் நெஞ்சில் இருக்கும் பேருறக்கத்திலும் சித்தம் அளிக்கப்பட்டு விட்டதென்றால், சித்த நிலையை தாண்டிவிட்டால் இந்த வெளிச்சத்தங்கள் உன்னை ஒன்றும் செய்யாது, நீ மௌனத்துக்கு வந்து விடுவாய் என்று சொல்கின்றார் பாபாஜி இந்த கூற்று. இதெல்லாம் புரியாத புதிர். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படித்து அதை விளங்கியிருந்தோம் என்றால்தான் இந்த அளவில் அதை சிந்தைக்குள் கொண்டு வரலாம். அதை பாபாஜி ஊட்டுகின்றார். ஒருவரும் இதை தெரிந்து கொண்டு வருவதில்லை. சத்சங்கங்களில் இருக்கும் போது பாபாஜியின் உந்துதல் கிடைக்கின்றது. இதே இதை 10 வருடம் படித்திருந்தால் கூட இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து கிடைக்கும் போது கழுத்தும் நெஞ்சும் பிரிகின்றதென்றால் அவ்வளவோடு நாங்கள் நிப்பாட்ட வேண்டியதுதான். ஏனென்றால் அது ரெண்டும் உடலில் இருக்கும் பாகங்கள். ஏன் பிரிகின்றதென்று ஆழமாக ஊடுருவும் போது பாபாஜியின் அருளினால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து அங்கு வந்து ஒதிகின்றது. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். இதை அவர்கள் ஒரு பெட்டி போட்டு இந்த 2 சொற்களுக்கும் கேட்டார்கள். அதை முடிந்தளவு பாபாஜி உதவியினால் பார்த்தோம் என்று அடுத்தது சொல்கின்றார்கள். கடவுளின் குரல் உண்மை வாழ்வில் மணியாக ஒலிக்கட்டும். ஓங்காரமே எலும்புகளில் ஒலிக்கட்டும். வேறு எண்ணம் வரும்போது தலையும் இதயமும் உடனே இரண்டாக பிரியட்டும். அதை பற்றித்தான் பார்த்தோம். வேறு எண்ணம் நரம்புகளுக்குள் நுழைந்தால் இரத்தம் உறையட்டும். உன் வாழ்வு எல்லோருக்கும் சங்கநாதமாக அமையட்டும். இதுதான் அந்த பிரிவு. ஏனென்றால் அந்த நிலைக்கு நாங்கள் சென்று விட்டோம் என்றால் உறக்கத்துக்கும் பேருறக்கத்துக்கும் இடையில் இருக்கும் நிலைக்கு நாங்கள் அந்த நிலையை அனுபவிக்கலாம் என்பது அதன் சான்று. அடுத்ததாக கேட்கின்றார்கள். அக அன்பை ஆத்மாவை நோக்கி செலுத்து. கடவுளின் வழிபாட்டினை மட்டுமே நாடு. இல்லையேல் நம் பார்வைக்கு மாயத்திரை தடையாகும். கெட்டதை நீக்கி நல்லதை மட்டுமே நாடு. தெய்வீக ஒளியை மீண்டும் பெறு. உடல் உணர்ச்சி உள்ளவரை உலகும் அதன் இருட்டும் நிழல் போல் இருக்கும். கடவுள் உணர்வே ஒளியாம். அது மட்டுமே ஆத்மாவை உணர்த்தும். உலகப் பார்வையை நீக்கு. எல்லாம் தெய்வீகம் என்று உணர். தெய்வீகம் மட்டுமே முழு அழகின் வெளிப்பாடு. அது நமக்குள் பிரதிபலிக்கின்றது. ஆன்ம உணர்வில் உள்ளதே மனத்திலும் உடம்பிலும் வெளிப்படுகின்றது. எனவே முழு கவனமும் ஆத்மாவின் மீதே குவிதல் வேண்டும். பின் நமக்குள் உயர்ந்த குறிக்கோள் உருவாகும். சூழ்நிலையில் உள்ளவை இனியும் நம்மை தொடா. இங்கு பாபாஜி இந்த வசனங்கள் மூலம் சித்தப்பதிவை கொடுக்கின்றார் அழகாக என்பது தோன்றுகின்றது. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து கிடைத்தவுடன் அதற்கு ஏதுவாக மற்றவர் ஒரு அன்பர் மூலமாக பாபாஜி அந்த கேள்வியையும் தொடுத்தார். இரண்டும் அவ்வளவு அழகாக பொருந்துகின்றது. நாங்கள் அந்த ஓமானமாக பார்த்த கேள்விக்குரிய விளக்கம் இந்த பக்கத்தில் இன்று மற்ற அன்பரால் கேட்கப்பட்டிருக்கின்றது. பாபாஜியின் வசனங்கள் ஒலிக்கின்றன. ஆகவே இவையெல்லாம் இந்த சித்தப்பதிவுகளை பற்றி கொடுக்கப்படுகின்றது மறைமுகமாக என்பது புரிகின்றது. அடுத்தது சொல்கின்றார்கள். அடுத்த வசனத்தில் கோடிட்டிருக்கின்றார்கள். கஷ்டமாக உள்ளதை தவிர்க்காதே. நம் பாதையில் தடை ஏற்படும். ஆசை மிக்க அகந்தையோடு தொடர்ந்து போராடு. எவ்வளவு அழகான சொல்லை கோடிட்டிருக்கின்றார்கள். கஷ்டமானதை தவிர்க்காதே என்றால் நாங்கள் ஏதாவது துன்பம் தரும் என்றால் நாங்கள் ஏதோ ஒரு விதமாக அதை தவிர்க்க பார்க்கின்றோம். ஆனால் இங்கு அதற்கு ஒரு மொழி கொடுக்கின்றார் பாபாஜி. கஷ்டம் என்றாலும் அதை செய். அது என்ன கஷ்டமாகவும் இருக்கலாம், துன்பத்தை தர்ற கஷ்டமாகவும் இருக்கலாம், இன்பத்தை தர்ற கஷ்டமாகவும் இருக்கலாம். அதை வருகின்றதென்றால் அதை அனுபவி என்றுதான் சொல்கின்றார். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை நாங்கள் இங்கு எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்றால், இந்த கஷ்டங்கள் அதாவது இன்ப துன்பங்கள் எங்களுக்கு கிடைப்பதற்குரிய காரணம் பிராப்த வினை. அதை அனுபவிப்பதில் இருந்து நாங்கள் தப்பலாம் என்று நினைத்து தப்பினோம் என்றால் அது உண்மையாக தப்புவது அல்ல. ஒரு பாரிய பொருள். இங்கு நீங்கள் சொல்லலாம் தப்புவதென்றால் என்னென்றால் இப்படி ஒரு விடயம் என்று நடக்கப் போகின்றது, ஒரு சிப்பிளையான விடயம். அதிலிருந்து நான் தப்ப வேணும் என்றால் மனதளவில் அல்ல, இங்கு உயிரளவில் தான் பார்க்கின்றோம். தப்ப வேண்டுமென்றால் இங்கு பலவிதமாக இதுக்கு ஒரு உபமானம் கொடுக்க வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் நாங்கள் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கின்றோம். ஒரு உதாரணத்துக்குத்தான் இதை எடுக்கின்றேன். மனம் விரக்தி அடைகின்றது. இதிலிருந்து தப்ப வேண்டுமென்று விட்டு கயிற்றை சுருக்கு போட்டு தொங்குகின்றோம். ஏனென்றால் வாழ்க்கையை முடித்துவிட்டால் தப்பி விடுவோம் என்றிடுங்கள். அப்படி தப்ப முடியாது என்பது பாபாஜியின் வாக்கு. ஏனென்றால் வரும் துன்பங்களை எதிர்நோக்க வேண்டும். அந்த துன்பங்கள் தர சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, நான் அல்ல. துன்பங்களை இறைவன் பிராப்த வினை மூலம் தந்ததே, அதை அனுபவித்து அதிலிருந்து அனுபவம் பெற்று இந்த துன்ப நீக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. இன்பமும் அதே நேரத்துக்குத்தான் தரப்பட்டது. ஆனால் துன்பத்தில் தான் நாங்கள் துவளுவது கூட. இன்பத்தை அது கூட எங்களை துன்பமயமாக்கும் என்று தெரியாமல் புரளுகின்றோம். அது வேறு. சிற்றின்பத்தையாவது அனுபவித்துக் கொண்டு புரளுகின்றோம் என்று சந்தோஷப்படலாம். ஆனால் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு என்னென்று துன்பத்தை தொடர்ச்சியாக அனுபவிக்க முடியும்? ஆகவே அவருடைய வாக்கு சொல்லப்படுகின்றது, கஷ்டமாக உள்ளதை தவிர்க்காதே. அது உங்களுடைய பயிற்சி முறைக்கு கூட நீங்கள் அதை ஒரு உபமானமாக எடுக்கலாம். இந்த கிரியா பயிற்சி செய்வது கஷ்டமாக இருக்கென்று நீங்கள் தவித்தீர்கள் என்றால், அந்த கிரியா பயிற்சி என்னத்திற்காக செய்ய வேண்டும் என்று தெரிந்த பின்னும் தவிர்த்தால் அது உங்களுடைய தமோ குணத்தை காட்டுகின்றது. ஆகவே என்ன கஷ்டமாக இருந்தாலும் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது இறைவனால் நடக்கப்படுகின்றது என்பதை உணர்ந்துட்டால் நீங்கள் அதை எதிர்த்தல்ல மன்னிக்க வேண்டும். அதன் வழி நின்று அதை அனுபவித்து முடிக்க வேண்டும் என்பது இங்கு சூட்சுமமாக பாபாஜி கொடுக்கின்றார் என்று பொருள் காணலாம். அடுத்தது சொல்லப்படுகின்றது, விலங்கு மன ஆசைகள் வாழ்வின் குறிக்கோள் ஆகிவிடக்கூடாது. ஆசைகள் விஷம் பொருந்திய பளபளப்பு மாத்திரைகள், அவற்றை கொல்லுங்கள். செயலுக்கு எதிர் செயல் வேண்டாம். எல்லா எதிர்ச்செயலும் துயரம் தருபவை. உண்மை வாழ்க்கை ஆனந்தத்தை தரும். மீண்டும் அதை வலியுறுத்துகின்றார். ஒரு செயலுக்கும் எதிர்ச்செயலை பற்றி நீங்கள் அதிலேயே மாண்டு அதிலேயே துன்பப்பட்டு கொன்று துன்பத்துக்கு மேல் துன்பம் என்று செல்லாது உண்மை வாழ்க்கையை பரிந்துரைக்கின்றார் பாபாஜி. சரியான வழியில் செல்லுங்கள் என்று. ஆகவே இந்த அன்பர்கள் இதுவரைக்கும் கோடிட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். இன்னும் ரெண்டு சொல்லி அனுப்பியிருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து அதையும் பார்த்து விடுவோம் என்று. பிரபஞ்சத்தில் ஆபத்து என்று ஏதுமில்லை. கஷ்டம் வரும்போது தைரியம் அதிகமாகட்டும். தெய்வீக ஒளி உங்களுக்கு வழிகாட்டட்டும். எந்த குறிக்கோளும் வேண்டாம். நீங்களே குறிக்கோள். பிறர் கூறும் குறைகளை நம்முடையதாக கருதுவோம். மிகவும் உண்மையான ஒரு விடயம். எப்படி உண்மையாக வாழலாம் என்பது. பிறர் குறை கூறுகின்றார்கள் என்றால் நானும் எல்லோரையும் இல்லை, என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன். முடிந்தளவு நாங்கள் அதற்கு ஏதாவது பதில் கண்டு அவர்களில் அந்த குறைகளை கூறுவதுதான் உலகியல் வழக்கம். கூடுதலாக அதிலிருந்து சிறிது சிறிதாக வெளிப்பட வேண்டும். எது நடந்தாலும் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதில் நீங்கள் மீண்டும் கலைப்பதால் அதன் மூலம் மீண்டும் துன்பங்களையும் வினைகளையும் தேடுகின்றோம் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதை பாபாஜி இங்கு கொடுக்கின்றார். இறுதியாக சொல்கின்றார், பிண்டத்தை சரி செய்து விட்டால் அண்டம் தமக்கு தக்கபடி மாறும். உள்ளே இல்லாததை வெளியே காண முடியாது என்று முடிக்கின்றார். அதாவது அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் இடையில் இருக்கும் விடயத்தை இங்கு கூறத் தொடங்குகின்றார். அவ்வளவுதான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் கோடிட்டு. ஆகவே இந்த விடயங்களுக்கு இன்று முடிந்தளவு பதில் கண்டோம். இப்போது கார்த்திகேயன் ஐயா, இறைவன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நமஹ. இறைவன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ரவினையா மியூட்டில் இருக்கின்றீர்கள்,
சொல்லுங்க.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம்
சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இந்திய சட்டமும் வடமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களும் கூடிய கேள்விகளுக்குரிய சட்டமாக அமைந்தது. அதில் முக்கியமாக மந்திர கொடி பற்றிய கேள்விக்கு சைவ சித்தாந்த முறைப்படியான உண்மைகள், அதாவது தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கும் போதும் சித்த பதிவாக அமைந்து வருகின்ற அந்த கருத்து, அத்துடன் சுவைப்பலையை ஒழித்துக் கொண்டு வருகின்றதும் சித்தத்தில் இருந்த கருத்துடன், சித்தத்தில் இருக்கும் அணுக்களை நீக்குவதனால் அதற்கு மேல் அதைவிட மேல் நல்ல விடயங்களை போடுதல் போன்ற கருத்துக்கள் பல விடயங்களை இங்கு உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அடுத்து மௌனம் பற்றிய கல்வியிடக்கும் விளக்கம் தரப்பட்டது. அதற்கும் அடுத்த நிதியம் இரண்டாக வெளியேற்றம் பற்றிய கருத்துகளுக்கு கூடிய விளக்கங்கள் தரப்பட்டது உள்வாங்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து கடவுளின் குரல் வாழ்வு சத்து நாதமாக அமையற்றும் அக அன்பு தேவியோடையே மீண்டும் பெறுதல் உடவர் பார்வையை நீக்குதல் ஆகிய விடயங்களுக்கு கூடிய கருத்துக்களை உள்வாங்கக்கூடியதாக இருக்கிறது. முழு கவனம் ஆன்மாவின் மீது முழு கவனம் இருக்க வேண்டும் என்பதும், அது கஷ்டமாக உள்ளதை தவிர்க்காது என்பது பற்றியும், விளங்கும் என ஆசைகள் பற்றிய விடயம், ஒரு செயலுக்கு எதிர்ப்பதை பற்றிய விடயம், பிரபஞ்சத்தில் ஆபத்து என்று ஒன்றும் இல்லை, எப்படி உண்மையாக வாழ்வது என்று பற்றிய விடயம், இறுதியாக அண்டத்தில் உள்ளதுதான் பிம்பத்தில் உள்ள என்ற தலையங்களில் பல உண்மையான கருத்துக்கள் இன்றைய சச்சங்கத்திலிருந்து உருவாகக்கூடியதா இருந்தது. அவற்றை நாங்கள் மீண்டும் காணொலியை கேட்டு மிகவும் உள்வாங்கி அதன் சிறப்பை அடைந்து சாதனைகளை கூட்டிக்கொள்வோம். நன்றி. ஓம் பிரிய பகவாஜி நமோ சிவாய நமோ.
அன்று இறைவனையே முடிந்தளவு அதை சுருக்கமாக சொன்னீர்கள். மீண்டும் எல்லோரும் சத்சங்கத்தையும் கேளுங்கள். இது மிகவும் ஒரு பெரிய கருத்து என்று அடங்கி இருக்கின்றது. அதை உங்களுடைய உணர்வு நிலைக்கு கொண்டு வந்தால் உங்களுடைய சாதனைக்கும் வாழ்க்கைக்கும் வெற்றி என்பது ஒருவித ஐயமும் இல்லை. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ சிவாய நமோ. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் பிரிய பாபாஜி நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியுடைய கருணையால் பல தெய்வீக குரலிலிருந்து எடுக்கப்பட்ட குறிப்பிலிருந்து கேட்ட கேள்விக்கு அற்புதமான முறையில சைவ சித்தாந்த கருத்துக்கள் இருந்தும் தன்னுடைய சொந்த கருத்தா இருந்தாலும் இந்த சத்சங்க பாபாஜியே நடத்துவதாக தான் நம்ம கருதி இந்த சத்சங்கம் நடந்து கொண்டு இருக்குது. நம்மளால எதுவும் சொல்ல முடியாது, பேச முடியாது, ஆனா நம்மளை வச்சுதான் அவர் பேசுறாரு. அந்த கருத்துக்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு விடை காரணத்துக்கு இந்த சத்சங்கமே சாட்சியாக சில விஷயங்கள் நடக்குது. அப்படிதான் அருளாளர்கள் பல விஷயங்களை கோடிட்டு காட்டிருக்காங்க. அந்த வகையில பல கேள்விகளுக்கும் பல கருத்துகளுக்கும் பல விஷயங்களுக்கும் நிறைய கருத்துக்களை கொண்டு வந்து இந்த சத்சங்கம் மூலியமா நமக்கு பாபாஜி அறிவுறுத்துறார். ரொம்ப சிறப்பு. இது ஒரு கிரியா குடும்பம்ன்றதுக்கு இந்த சத்சங்கமே ஒரு பெரிய சாட்சியா இருக்குது. இது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமா இல்லாம ஒரு குடும்பமா இருந்து நம்ம பேசுறோம் கேட்கிறோம், ரொம்ப அற்புதமா இருக்கு. அதே மாதிரி அதே குடும்பத்துல இருந்து நம்மள செறிப்படுத்திக்கணும். செறிப்படுத்திக்காம சிந்தனை பண்ணாலும் அது நமக்கு பலன் இல்லாத போயிடும், அறியாமையில கொண்டு போய் விட்டுடும். அத சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க, அதை சரியான முறையில பயன்படுத்திக்கணும். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரியான முறையில பயன்படுத்தணும். அது எந்த முறையில நம்ம பயன்படுத்தணுமோ அதுக்குள்ள விளைவு தான் நமக்கு இந்த பரிசாக இது காலம் கொடுக்கும். அதுதான் இந்த காலத்தினுடைய சிறப்பான ஒரு செயல்பாடா இருக்குன்னு சொல்லிட்டு சைவ சித்தாந்தம் சொல்லுவதனால நம்ம நல்லா சிந்திச்சு செயல்படணும், செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், செயல்படணும். அப்படி செயல்படக்குள்ள வெளியிலேருந்து வர்ற விஷயங்கள்லாம் நம்ம மனசை பாதிக்கப்படாத அளவுக்கு நம்மள நம்ம சரிப்படுத்திக்கணும். நம்ம யாரும் தெரிஞ்சுக்கணும், வெளியில பல விஷயங்கள் நடக்கும், அதுக்காக கவலைப்படக்கூடாது. இது சைவ சித்தாந்த பேராசிரியர் கூட சொல்லுவாரு, நாம சரியான வழியில நின்று சரியா போயிட்டு இருக்குள்ள வெளியில இருந்து எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதை காதல வாங்கிக்கலாம, ஒழிய அதை பெருசா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப நீங்க சரியா நடக்கிறீங்கன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு இன்னொருத்தவங்க ஒரு உங்களை தாழ்வா பேசினாகணும், அப்பதான் நீங்க சரியா இருக்கிறீங்கன்றதுக்கு அர்த்தம். வெளியில அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ நமக்கு புரியுதுன்னு சொல்லுவார். நம்ம சரியான இடத்துல இருந்து சரியான வழியில போயிட்டு இருக்குள்ள ஒருத்தவங்க குறையே சொன்னாலும் அந்த குறை சொல்றதுடைய வழியாக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அப்பதான் நம்ம சரியா போயிட்டு இருக்கிறோன்றதுக்கு அர்த்தம் சொல்லி சரியா சித்தாந்தி சித்தாந்தத்துல பேராசிரியர் சொன்னார். அந்த வகையில நமக்கு எந்த குறைகள் வந்தாலும் வெளியில எந்த குறைகளா பேசினாலும் சரியான வழியில நிக்கக்குள்ள எந்த குறைகள் வந்தாலும் நமக்கு அது சரியா பாபாஜி அதை சரிப்படுத்துவார். அவர் கண்டிப்பா சரிப்படுத்துவார். அது ஒரு ஒரு உதாரணத்தோட சரிப்படுத்தினாருன்னா தான் நமக்கு உணர்வு நிலை புரியும். டக்குன்னு சரிப்படுத்தினாருன்னா நம்ம அதை புரிஞ்சிக்க முடியாது. அந்த வகையில எல்லா விஷயமும் அத நான் அதை உணர்வேன். அது எல்லாத்தையும் ஏற்படும். ஏன்னா அது பிரபஞ்சம் அப்படி வந்து செயல்படுதுன்னு சொல்றாங்க சைவ சித்தாந்தத்துல. அந்த வகையில நல்லா சிறப்பாக இருந்துச்சு. இன்னும் சிறப்படைய பாபாஜிய பிரார்த்தனை பண்ணுவோமா. ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக பாபாஜியின் வைவிய குரலிலிருந்து இன்று நாங்கள் எடுக்கப்பட்ட விடயங்களுக்கு இன்னும் மெருகூட்டி பாபாஜி பரம்பொருளின் உதவியினால் நன்றாக அதை சிறிது விளக்கமாக எடுத்து கொடுத்தீங்க கத்தி ஐயா. மிகவும் சிறப்பு. அதுவும் பாபாஜி தான், இதுவும் பாபாஜி தான், கேள்வியும் பாபாஜி, பதிலும் பாபாஜி என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டே போக வேண்டும் என்பது இங்கு மிகவும் சுருக்கமான கருத்து. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓங்கிரிய பாபாஜி இப்போது நாங்கள் கேளியலுக்கு பதிலான பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் உங்களை அழைத்து செல்கின்றேன்.